ஆன்மீக பேரொளி திரு மிஸ்டிக் செல்வம் அவர்கள் வழங்கும் ஆன்மீக பேருரைகள். இவ்வுரைகளில் மகான்களும் சித்தர்களும் மறைபொருளாய் சொல்லியவற்றை விளக்கின் சுடர் போல் வெளிச்சப்படுத்தி காட்டி ஆன்மீக சாதனங்களை அன்றாட வாழ்வியலோடு தொடர்புபடுத்தி அருமையாக விளக்குகிறார் திரு மிஸ்டிக் செல்வம். ஆன்மீக சாதனையாளர்கள் மட்டுமன்றி ஆரம்ப நிலையில் இருப்பவர்களும் கூட புரிந்து கொள்ளும் வண்ணம் புரியாத புதிர்களையும் விடுவித்து எளிய தமிழில் இனிதாக எடுத்துரைக்கிறார் திரு மிஸ்டிக் செல்வம். பத்திரிகைகள் வாயிலாகவும் நூல்கள் மூலமாகவும் பயிற்சி வகுப்புகளின் வழியாகவும் எண்ணற்ற ஆன்மீக ஆராய்ச்சி உண்மைகளை வெளிப்படுத்தி வரும் திரு மிஸ்டிக் செல்வம் அவர்களின் ஆன்மீக பேருரைகளை ஒலிப்பேழைகளாக உங்கள் முன் படைப்பதில் மிஸ்டிக் ஆடியோ பெருமை கொள்கிறது. மிஸ்டிக் ஆடியோவின் 5வது ஒலிப்பேழையாக வெளிவரும் அஞ்சன பிரயோகத்தினை கேட்டு அனைவரும் ஆன்மீக பயனையும் வாழ்வின் வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பல பிரயோக வகுப்புகளை தாண்டி இன்று அஞ்சன பிரயோகம் என்ற வகுப்பை சீர் வளர்த்தீர் குருமகா சன்னிதானம் திருவாடுதுறை அவர்களின் ஆசீர்வாதத்தாலும் கோவை மகரிஷி அவர்களின் ஆசீர்வாதத்தாலும் இன்று நடத்துகிறேன். அஞ்சனம் என்பது வந்து இன்று நேற்று உண்டானதல்ல, கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த அஞ்சன பிரயோகங்கள் இருந்திருக்கு. அநேக விதமான சுவடிகளில் அநேக விதமான சாஸ்திரங்களில் இந்த அஞ்சனம் கூறப்பட்டிருக்கு. அது தமிழ் சாஸ்திரங்களிலும் வடமொழி சாஸ்திரங்களிலும் யாக யஜ்யங்களிலும் பூஜைகளிலும் பல்வேறு நூல்களிலும் இந்த அஞ்சனத்தை பற்றி சொல்லியிருக்கு. இந்த அஞ்சனம் வந்து முன்னால் எல்லா ஆட்களும் இட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நாலாவட்டத்தில் இது இந்து மதத்துக்கே உண்டான ஒரு சிறப்பு அம்சமாக, ஒரு ஆள் நெற்றியில் சந்தனப்பட்டோ அல்லது விபூதிப்பட்டோ அல்லது குங்குமப்பட்டோ அல்லது அஞ்சனப்பட்டோ போட்டு இருந்தால் அவங்க இந்துக்கள் அப்படிங்கிறது நல்ல அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கு. இந்த குருவ மத்தியத்துக்கு பேர் மெடுல்தான்னு சொல்கிறாங்க, மயிர்பாலம்னு சொல்கிறாங்க, அக்னிகுண்டம்னு சொல்கிறாங்க, புருஷோத்தமன் சொல்கிறாங்க, சுதர்சனம்னு சொல்கிறாங்க, கோவிந்தன் சொல்கிறாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் பூரா உதயமாகிறது, பூரா பொக்குள்ளிருந்து உதயமாகுது. அப்போ அதை செயல்படுத்துறது வந்து நம்ம நெத்தி குருவ மத்தியத்தில் போகக்கூடிய எண்ண அலைகள் தான் அதை செயல்படுத்தும். அதனால தான் எல்லாமே மத்தியம் நாட்டிக்கும் அது இது எல்லாமே அந்த குருவ மத்தியத்தை மையமாக்கும். கீழே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியும் முதுகுத்தண்டு வழியாக வந்து இந்த பக்கம் குடுமி பின்னால் வந்து நிற்கிது. அதில் ஒரு பட்டாணி பருப்பு அளவுக்கு ஒரு பொருள் இருக்கு, ஒரு உருண்டை வஸ்து. அதுக்கு பேர் பீனியல் கிளான்ஸ்னு பேர். அது இதுநாள் வரைக்கும் வைத்திய சாஸ்திரத்தில் உள்ள மெட்டீரியா மெடிக்காவில் அதனுடைய வழக்கம் என்னன்னு சொல்லலை. பழங்கால ஐயங்காரெலாம் பார்த்தீங்கன்னா குடுமிக்கு கீழே ஒரு ராமம் போட்டிருப்பாங்க, குடுமி இப்படி தொங்கும், அதுக்கு கீழே யூ வடிவில் ஒரு ராமம் போட்டு அதில் ஒரு சந்தனம் போட்டு வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா இந்த பீனியல் கிளான்ஸ்னு சொல்லக்கூடிய பட்டாணி பருப்பு அளவு இருக்கக்கூடிய இடத்துலயே அவங்க அதுக்கு இருந்தான தலை கொடுத்தாங்க. அற்புதங்களை செய்யும் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி பலவிதமான சித்துக்கள் அற்புதங்கள் செய்யறது வந்து அந்த பீனியல் கிளான்ஸ். அதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நேர இந்த குருவ மத்தியத்துக்கு வருது. அப்படி இந்த இடத்துக்கு வந்து யோக நிலையில் அதுக்கு பிறகு மேல் நோக்கி இங்க சகசர்றார். அதுல நம்ம கொசுப்பத்தி காயில் மாதிரி இங்க வளைஞ்சி இருக்கிறவங்க. இது வரைக்கும் உண்டானது தான் சதாசிவம், இதை தாண்டினது தான் பரசிவம், அதுக்கு தாண்டினது சிவம், அதுக்கு தாண்டினது பரம். எல்லாரும் யோக சக்தியில் இது வரைக்கும் வந்த உடனே பெரிய இதாகிருக்கும் நிலை அடைஞ்சிருந்தோம் வச்சுக்கிறோம்னாங்க. அது அல்ல, யோக சக்தியை தாண்டி சரத்துக்கு மேலே 12 அங்கத்துக்கு மேலே தான் ஆரம்பமாகும். ஆன்மீகங்கிறதே சரத்துக்கு மேலே இருந்தால் ஆரம்பமாகும். உடலுக்குள்ள ஆன்மீகம் கிடையாது, உடலுக்குள்ள பூரா மானச யோகம். அடுத்தாப்புல உயிர் நிலைக்கு உண்டான ஆதாரங்கள் உண்டான சக்திகள், அதை தாண்டி இதுக்கு மேலே போகும். இதுக்கு மேலே போயிட்டுன்னா அது வேற மார்க்கம், ஞான மார்க்கமாக. உடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது சித்து மார்க்கமாக இருக்கு. அப்ப இவங்களுடைய சக்தி வந்து கீழே இருந்து அந்த குண்டலின் சக்தி முதுகு வழியாக ஏறி பீனியல் கிளான்ஸ் வந்து அங்கிருந்து உச்சி வழியா வர்றது இல்லை, சைடு வழியா வருது. அப்பத்தான் அதிலிருந்து அந்த பிரவாக சக்தி வரும். இந்த தலைக்கு பின்னால போடுற ஒளிவட்டம், புத்தர் இவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய சித்தர்கள் ஞானிகளுக்கு பின்னால ஔரான்னு சொல்லி ஒரு ஒளிவட்டம், அதனுடைய பவர் கூட 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 சுழற்சி வந்து கடுமையா அப்படியே ஒரு மோட்டர் வீல் மாறிட்டு அது சுத்தம் போது உண்டானதுதான் சொசி சக்கரம். சொசிக்கு வந்து இந்த இடம். அப்ப அந்த மயிர்பாலம்னு சொல்லக்கூடிய இந்த பூர்வ மத்திய வந்து ஒரு அடப்பு அடைச்சிருக்கு. இந்த பூர்வ மையத்தை திறந்தா தான் நமக்கு அதனுடைய நுட்பம் தெரியும். இதை வந்து மந்திரத்தாலையும் திறக்கலாம், யோக சக்தியினாலையும் திறக்கலாம், ரெண்டும் செய்ய முடியாதவங்க இந்த அஞ்சனங்கள்னாலையும் திறக்கலாம். இப்படி ஏதோ ஒரு உபாயத்தினால நெற்றியில் இருக்க வள்ளலார் சொன்ன குருவ கூட்டுங்கிறத திறந்தா தான் நம்ம யாரு, எதுக்கு பிறந்தோம், என்ன செய்யறோம் அப்படிங்கிற இது கிடைச்சோம். இது வந்து தான் ஒரு அருள் நிலை. அது இல்லாம வெறுமனை சில பேர் காட்சி கிடைக்கிது அது கிடைக்கிது அப்படின்னு சொல்றது வந்து அது மேல் டாப்ல உள்ள ஒரு கனவு நிலையோட சேர்ந்தது. எல்லாரும் நெற்றி கண்ணுன்னு ஒன்று இருக்கா, அது எப்படி, அதெல்லாம் சும்மா கதை விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாஸ்தவத்துல சிவபெருமானுக்கு உண்டான நெற்றி கண் வந்து அக்னி அம்சம் கொண்டுச்சு. அவர் கண்ணை திறந்தார், மன்மதன் எரிந்தார் அப்படிங்கிறது வந்து அக்னி அம்சம். அதே மாதிரி கண்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ணை உடையவன், மூணாவது கண்ணை உடையவன் அர்த்தம். அவருடைய கண்ணை திறந்தாருன்னா நம்மளை காப்பாற்றக்கூடிய. அதே மாதிரி பிரம்மான்னு சொல்லக்கூடியது வந்து சிருஷ்டி உண்டாக்கக்கூடிய, நம்மளை உண்டாக்கக்கூடிய. அம்பாளுக்கும் கண் உண்டு. அந்த அம்பாளினுடைய கண்ணை திறந்தார் நமக்கு கருணை கிடைக்கிது, நம்ம ஜீவனாம்சத்துக்கு உண்டான ஏக்கத்தை குடிக்கும். இப்படி நெற்றிக்கண்ணே நாலு அஞ்சு நிலையில செயல்படும். அப்ப நம்ம என்ன மந்திரம் சொல்லி அதை செயல்படுத்துறோமோ அதுக்கு தகுந்தபடி அது செயல்படும். அக்னி மந்திரம் சொன்னோம்னா இங்கிருந்து அக்னியா, ஜல மந்திரம் சொன்னோம்னா நம்ம குளிர்ச்சி ஏற்படும், பரபரம மந்திரங்கள் சொன்னோம்னா ஒரு சிருஷ்டி நம்மளே உண்டாக்கக்கூடிய தன்மை. சகல சாஸ்திரங்களுக்கும் 64 வகையான கலைகளுக்கும் ஆதாரமாக இருப்பது வந்து இந்த நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வமந்திரம். சட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் அருளப்படும்னு சொல்லி பைபிளில் வருது. சட்டங்கள் திறக்கப்படும்னா இந்த பூர்வமத்தியா, கேளுங்கள் அருளப்படும்னா நம்ம கோரிக்கை அங்கே வச்சோம்னா எது வச்சோமோ அது நிறைவேறும். அப்ப இந்த விஷயத்துல அவன் ஒரே கண்ணா இருக்கான் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த ஒரே கண்ணுங்கிறது இந்த நெற்றிக்கண். அந்த ஒரே கண்ணுங்கிறது அந்த ஒரே தாட்வேஸ், அதுக்கு மாறான தாட்வேஸே கிடையாது. அப்ப என்ன கடையை செஞ்சாலும் என்ன இதை செஞ்சாலும் மனப்பூர்வமா கான்சன்ட்ரேட்டடா ஈடுபடும் போது அவங்களுக்கு அதுல ஒரு அறிவு கிடைக்கும், இன்ட்யூஷனல் பவர் கிடைக்கும். ஆச்சாரிய தங்க தாலி செய்வாங்க, அந்த தாலியை மனப்பூர்வமாக அந்த தங்கம் உருகும் போது உருகி அதை செய்யும் போதே இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும்னு சொல்லிடுவாங்க. நான் நிறையா பார்த்தேன். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா தபாலை பிரித்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருப்பேன், ஸ்டார்டிங்கில் அப்படி தபால் பிரித்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு கவர் அங்கிட்டு போட்டுருவாங்க, மற்றெல்லாம் அப்படி போட்டு பிரிச்சுருப்பாங்க. எல்லாம் முடிச்சு பேக் பண்ணணும், இந்த ரெண்டு கவரை உடச்சா உள்ள ரூபா நோட்டு, ரூபா நோட்டை சில பேர் கவரில் அனுப்புவாங்க. அவன் அந்த இதை தொடங்குவதே அது அவங்களுக்கு அந்த இன்ட்யூஷனல் பாயிண்ட் வந்து இதுக்குள்ள ரூபா நோட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சு வருது. இது எப்படி தான் கண்டுபிடிச்சீங்கன்னா அது என்னமோ நான் போட்டேன்னா அதில் கரெக்டாக இருக்கும். அவருக்கு சோசியம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தருக்குமே இன்ட்யூஷனல் பாயிண்ட் இருக்கு. நம்ம அதை பூர்மப்படுத்தாதனால நம்ம அதை செய்ய முடியும். இப்போ நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கலை, ஒரு விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைக்கலை அப்படின்னா நம்ம இந்த தே வச்சு யோசனை பண்ணோம். அப்ப நம்ம யோசனை பூரா பூர்வமத்தியத்தான் வரும், அங்கதான் நமக்கு விடை கிடைக்கும். என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைன்னு வந்ததோ அன்னைக்கே அதுக்கு ஒரு தீர்வுன்னு இருக்கு. அது என்ன தீர்வுன்னு தான் நமக்கு தெரியாது. தீர்வு ஏதோ ஒரு தீர்வு இருக்கு, அது என்ன தீர்வு, அதுக்கு எப்படி நம்ம மாற்றி செய்யணும் அப்படிங்கிறதான் நமக்கு தெரியுது. அப்ப நம்ம இப்படி யோசனை பண்ணோம். யோசனை பண்ணும்போது அப்படியே சுவாசம் அடைஞ்சி வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து அந்த நெத்தி சுழற்சியில தான் அந்த இதுல அந்த சுவாசம் அடங்கி இந்த இடத்துல வந்து அது சுழந்து அங்கதான் நமக்கு விடை கிடைக்கும். அப்ப இந்த புருவ மத்தியத்தை குளிர்ச்சியா வச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அன்னை வேற அவங்க சாந்து போட்டு சந்தனம் போட்டு எல்லாம் வைப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுலதான் குங்குமம் விபூதி எல்லாம், கேரளாவில் பூரா சந்தனம் தான், எல்லாம் சந்தனம். சந்தனத்தை அவங்க நல்லா நெத்தியில திருநாறு மாறிச்சு அதை போட்டு வச்சுக்குவோம். அப்ப நெத்தி பூரா அந்த இடம் பூரா அவங்க குளிர்ச்சி ஏற்படும், வெக்க ஏற்படாது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நெத்திக்கண்ணுக்கு வந்து நேபாள லாமா வந்து அந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அவரை இருக்கிற ரூம்ல போட்டு ஒரு சின்ன புச்சியை வச்சு அதை அடைச்சிருக்கு. அந்த புண்ணு ஆறின பிறகு அந்த புச்சியை எடுத்துருக்கு. இப்படித்தான் லாமாவுக்கு சீக்கிரம் வரும். பிறகு நம்ம ஊர்ல நிறைய பேர் நெத்தியில பச்சை குச்சி இருக்கிறது, ராமம் குச்சி இருக்கிறது நீங்க பார்த்து இதெல்லாம் அந்த நெத்திக்கண்ணை ஏக்கிறது. அப்ப இதுல வந்து ரொம்ப கடுமையான முறையை எல்லாரும் செய்ய முடியாது. எல்லாராலையும் பிராணாயாமங்கள் யோக நல இதுகள்லாம் செஞ்சு அந்த பாலத்தை மயிர்பாலம்னு சொல்லக்கூடிய பாலத்தை உடைக்க முடியாது. சாதாரண ஆட்களும் அதில் பயன்பட இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு கழிச்சு அப்படிங்கிறதுனால சில விதமான அஞ்சனங்கள் சில விதமான இதுகள்லாம் செஞ்சுருக்கான். அதில் இந்த அஞ்சனங்கள் வந்து கேரளாவில் தான் நிறையா உபயோகத்தில் இருந்திருக்கு. திருவாங்கூர் மகாராஜா வந்து திடீர்னு அவர் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு போயிட்டு ரெண்டு ஆள் சாப்பிட்டார். ஆனால் பாடி அப்படியே பாடி இருக்கு. உடனே மந்திரி தவசு பள்ளியெல்லாம் சேர்ந்து இவர் இவ்வளவு சாப்பிடுவாரு, இதுக்கு முன்னால் இப்படி இவ்வளவு சாப்பிட்டது இல்லை, ஆனா பாடி அவர் பாடி அப்படியே தானே இருக்கு, அப்ப இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு ஆசான இவங்க வந்து நமக்கு ராஜகுருன்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி அவங்க திருமேனின்னு சொல்லி நம்பூத்திரி வச்சிருக்கிறாங்க. அந்த நம்பூத்திரிட்ட கேட்டாங்க. நம்பூத்திரி என்ன சொன்னாரு, ராஜா எப்போதுமே ஆறி போடுவீங்க, சுட சுட கொண்டாந்து தட்டுங்க அப்படின்ட்டு. உடனே சுட சுட அடுப்புல இருந்து இறக்குன உடனே அந்த ஆவி போற மாதிரி இலையில கொண்டாந்து தட்டினாங்க. ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல பார்த்தா எனக்கு ஏத்தாப்புல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான். அது யாரு கண்ணுக்குமே தெரியல. ராஜா சாப்பாட சாப்பிடணும்னு அவன் வந்து மறைவு மையின்னு ஒண்ணு போட்டு அவன் மறைஞ்சு இவர் ராஜா இந்த பக்கம் இலையில பெரிய தலைவாழை இலையில சாப்பிட்டுருக்காரு, அவன் அந்த பக்கம் இருந்து சாப்பிட்டு ராஜா எடுத்து வாயில வைக்கிற நேரம் அவன் அந்த பக்கம் இருந்த ஒரு கவலம். இந்த ஆவி பட்ட உடனே அவன் நெத்தியில் இருந்த மை இலகி இலகி வந்த உடனே அவன் ரூபம் தெரிஞ்சு. நான் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டேன்னா, அந்த மறை மைங்கிறது கேரளாவில் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஆகாயத்தில் பறக்கிறதுக்கு மற்ற இதுகளை இது பண்றதுக்கு புதிய கலைஞானம் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அஞ்சனங்கள் இருக்கு. அப்ப நம்ம வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் நம்ம ஒரு பரிசீலனை பண்ணணும். மற்றதெல்லாம் நமக்கு அது தேவையில்லை, தகவலோட நமக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் வேற இதர உயிர்களை கொன்று அதில் இருக்க கருமானம் குயின்ஸ் எசன்ஸ் சொல்லுவாங்க, அந்த குயின்ஸ் எசன்ஸை எடுத்து செய்யாம ஒரு இதை பண்றோம். மூலிகைகளோட நம்ம நின்றுக்கிறதுக்காக தான் அந்த அஞ்சன பிரயோக கிளாஸ், நம்முடைய இன்ட்யூஷனல் சக்தியை கூட்டுறதுக்காக நம்முடைய நியாயமான கோரிக்கையை செயல்படுத்துவோம்னா இந்த அஞ்சன பிரயோக கிளாஸ் நம்ம இன்னைக்கு நடத்துகிறோம்.
பிரணவ பிராணாயாமம்.
ஓம் என்னும் மந்திரத்தை மனதால் சொல்லிக்கொண்டே இரு மூக்குகளில் காற்றை மெதுவாக ஒரே சீராக இழுத்தல். மனசினாலேயே ஓம் 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 ஓம்னு சொல்லிட்டு அப்படியே காற்று, பின் காற்றை அடக்காமல் ஓம் என்னும் மந்திரத்தை மனதால் எண்ணிக்கொண்டு காற்றை மெதுவாக ஒரே சீராக இரு மூக்குகள் வழியாக வெளியிடல் வேண்டும். காற்றை அப்படியே அடக்கக்கூடாது, உள்ள காற்றை அடக்காம அதே அடங்கிடும். ஒரு சில செகண்ட்ஸ் அடங்கித்தான் வரும் காற்று. பழைய வெளியில் விடும்போது ஓம் 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 இப்படி ஒன்பது தடவை செய்ய வேண்டும். இதனால மனம் ஒரு நிலைப்படும், எடுத்த காரியம் வெற்றியை தரும். பிராணாயமம் பண்ணும்போது சகுனம் அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாலு நட்சத்திரம் எல்லாம் தாண்டினது தான் பிராணாயம். நாலு திதி நட்சத்திரம் ஒன்றும் பார்க்க மாட்டேன். மூச்சை நிப்பாட்டிட்டாலே நவகிரகங்கள் செயல்கள் நின்றுவோமே. விநாசகாலை விபரீத புத்தின்னா விபரீத புத்தி எப்படி போகுது? மூச்சு வழியாகத்தான் போகுது. அதனால மூச்சை நீங்கள் ஒரு செகண்ட் நிப்பாட்டாலே நவகிரகங்கள்லாம் நில குலங்கி போகும். அதுதான் உயர்ந்தது யோக நிலைன்னு சொன்னது. காரணம் அந்த சுவாசமே கட்டுப்படும் போது அதுக்கு பிறகு நவக்கிரக இயக்கங்கள் அதில் செயல்படாது. நம்முடைய எண்ணம் தான் அதில் செயல்படும். அப்படி நம்ம ஒரு காரியத்துக்கு போகும்போது, முக்கியமான காரியம்னு வைங்க, அதுக்கு போகும்போது இப்படி செஞ்சுட்டு போனால் எடுத்த காரியம் நிறைவேறும்.
அஞ்சனக்கல்,
இந்த அஞ்சனக்கல் சேராம அஞ்சனமே கிடையாது. நீங்க என்ன மூலிகை வச்சாலும் என்ன இது வச்சாலும் இந்த அஞ்சனக்கல்ல நுணுக்கி அந்த மையோட கலந்தா தான் வேலை செய்யும். இது நீலாஞ்சனக்கல், புஷ்பாஞ்சனக்கல் அப்படின்னு இருக்கு. இது ஐசோடோப் வகையில ஒரு ஐசோடோப் வகைன்னா பல்வேறு மூலகங்கள்ல இருந்து கதிர் வீச்சு வந்துகிட்டே இருக்கும். ஒரு 54 ஐசோடோப் என்னமோ இருக்கு, அதுல இருந்து கதிர் வீச்சு வரும். வெறுமன் இப்படி வச்சிருந்தாலே கதிர்வீச்சு வந்துகிட்டே. இந்த கல் வந்து இப்படி சாதாரணமா இருக்கு. இதுக்கு பவர் ஏற்றணும்னா சின்ன துண்டு உப்புத்தால இப்படி தேட்டிங்கன்னா உடனே இதுல இருந்து பவர் வெளிப்படும். இதுல இருந்து ஒரு கதிர் வீச்சு வரும். இதை இங்கிலீஷ்ல வந்து ஆன்டிமணின்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்ங்க வந்து சூர்மா கல்வாங்க. இது வந்து பைபிள்ல இந்த கல் வரும். மோசஸ் வந்து சியோன் மலையில கடவுள் அவர்த்த பேசுறாரு. அப்ப நான் உங்களை கண்ணால பார்க்கணும், உன்னுடைய ஊனக்கண்ணால் என்னை பார்க்க முடியாது, நீ கண்ணை மூடிக்கொள்ளு, என்னுடைய சக்தி உன்னால தாங்க முடியாது அப்படின்னு. உடனே மோசஸ் ரெண்டு கண்ணையும் மூடிக்கொள்ளும். மூணு ஒன்று ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்டு ஒரு பெரிய ஒளி பிளம்பு மலையே தீக்குடிச்சு எரிஞ்சு, பிறகு அவன் இருக்க இடம் தவிர்த்து மற்ற இடம் பூரா அப்படியே எரிஞ்சிட்டு கல்லு பாறை கீரை எல்லாம் எரிஞ்சு இவன் கண்ணை விழிச்சு பார்த்தான், மலை பூரா எரிஞ்சு. இப்படி மலை பூரா எரியக்கூடிய சக்தியை நம்ம பார்த்தோம்னா நம்ம உடல் என்ன ஆகும்? கடவுள் நம்மளை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சியோன் மலையிலிருந்து எடுத்த கல் தான் இந்த கல்லுன்னு சொல்றாங்க. இந்த அஞ்சனக்கல் வந்து நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த அடப்பை நீக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால ஒரு கட்டில் மேலே படுத்து தலைவாணி இல்லாமல் படுத்து இந்த கல்லை நெற்றியில் இப்படி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 40 நாளைக்குள்ள அந்த நெத்தியிலிருந்து ஒரு கொடி ஒரு நட்சத்திரம் மாதிரி வந்து பிறகு அந்த கூட்ட திறந்து காரணத்தார். அப்போ அதன் இதன் மூலம் ஒரு அநேக விதமான காட்சிகள் கிடைக்கும். இதை வந்து நம்ம அந்த அஞ்சனத்தில் சேர்க்கறதுனால அது நாலாவட்டத்தில் நம்ம வைக்க 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 கதிர்வீச்சுகளில் கூட்ட திறந்து இந்த அஞ்சனக்கல் இல்லாமல் அஞ்சனமே கிடையாது. இதே இதுதான் இஸ்லாமிக்கு இதுலேயும் அவங்க இந்த கல்லை பவுடர் பண்ணி இவங்க வச்சுருக்காங்க. இதையே நீங்கள் பொட்டு வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், புருவத்தில் தடவிக்கலாம், அல்லது இதுலேயே காராம்பசு நெய் அல்லது பசு நெய்யை குழப்பி பொட்டு வச்சுக்கலாம். மூலிகையிலேயே சேர்க்கணும் இல்லை தனியாகவும் வச்சா. இஸ்லாமிக்கு இதில் வந்து இது தனியாக வச்சுருக்காங்க. இது முஸ்லீம்கள் போடுறதுக்காக. ஆண்கள் வந்து முஸ்லீம்கள் வந்து கீழ்மையில இந்த கல்லுடைய இதை தடவின்தான் அவங்க தொழுகை யாத்தி நடக்கும். இந்த கல்லை தடை அவங்க சுவா ஓதுனா தான் அது ஏற்கப்படும். அதுக்காகத்தான் நிற்கிறாங்க. இது பெண்களுக்காக நிற்க இந்த இதெல்லாம் நிற்கிறது வந்து ஆண்களுக்காக. அவங்க பூராமே கீழ்மையில, நம்ம மேல் இமை புருவம் சொல்றோம், அவங்க கீழ்மையில தடவி சுவா ஓது. அப்போ அந்த கண்ணுக்கு போடும்போது அதனுள்ளிருந்து ஒரு ஒளி நிலை கிடைக்கும். அப்போ அந்த கண்ணுக்கே ஒரு இது வருது, கண் சம்பந்தப்பட்ட கோளாறு ஏற்படாது. அதுக்காகத்தான் இந்த சுருமாக்கல் பவுடர். இதை வந்து தலை முழுக்கிற தைலத்திலையும் இதை சேர்க்குறாங்க. கண் ஒளிவு ஏற்படணும்னு சித்த வைத்தியத்தில் எண்ணெய் காய்ச்சுறாங்கல்ல, அதுலேயும் இந்த பவுடர் சேர்க்குறாங்க. அப்போ இது சேர்த்து அந்த தலைக்கு எண்ணெய் தேய்க்கும்போது அந்த கண் ஒளிவு கிடைக்குங்கிறதுக்காக அதில் சேர்க்காங்க. இதை யார் வேணாலும் போட்டு
அஞ்சன மந்திரம்
முன்னாள் பூரா வைத்தியத்துக்கு பூரா மந்திரம் சொல்லித்தான் அவங்க அரசுக்கு வந்திருக்காங்க. வெறுமனா இருக்கல. அப்ப அந்த மந்திரமும் அந்த மருந்துல சேரும். அதே மாதிரி இந்த அஞ்சன பிரயோகம் பண்றதுக்கு அஞ்சனா தேவி மந்திரத்தை நீங்க ஜபிச்சுக்கிட்டே அரைச்சு அரைக்கிறவரை அதுல தெரிய உருவ ஏத்தணும் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுலயே தான் பவர் இருக்கு, ஏற்கனவே பவர் இருக்கு. அஞ்சனா தேவி மந்திரம் ஓம் ஹிரீம் நமோ பகவதே அஞ்சனா தேவி மம வசம் குரு குரு சுவாகா. இத மனசுனால செதுக்கி நீங்க அரைச்சா இந்த அஞ்சனத்துக்கு உண்டான தேவி சக்தி வந்து அதுக்கு நமக்கு பவரை கொண்டாந்து. இத அஞ்சனம் அரைக்கும் போது மேற்கண்ட மந்திரத்தை ஜெபித்து கொண்டே அரைக்கும். அதுல வெறுமனை இதை அரைச்சாலோ அல்லது இதர பொருள்கள் மூலிகைகள் போட்டு அரைச்சாலோ அதை இதை ஜெபிச்சுக்கிட்டே அரைக்க அரைக்க அதுக்கு பவர் கூடிக்கிட்டே இருக்கும்.
அஞ்சன மூலிகைகள்.
மூலிகைகளுக்கு உயிர் உண்டு, நம் எண்ணத்தை செயலாற்றும் தன்மை உண்டு. தொட்டார் சுருங்கி, துளசி, வில்வம், வன்னி, வெள்ளற்குவேர், அழிஞ்சில், புல்லாமணக்கு, புல்லுருவி, மூலிகை நிறைய இருக்கு. ஏகப்பட்ட மூலிகைகள், ஒவ்வொரு மூலிகையும் ஒன்று 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 வசியம் பண்ணும், இன்னொன்று ஸ்தம்பனம் பண்ணும், இன்னொன்று எதிரியை விரட்டுறதுக்கு உச்சாடனம் பண்ணும். ஒவ்வொரு மூலிகையும் ஒன்று ஒன்று செய்யும். இந்த மூலிகை வந்து நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும், நம்ம வீட்டில் நடக்கிற சங்கதி பூரா அதுக்கு தெரியும். அது வந்து நம்முடைய எண்ணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை. அதனால தான் இந்த மூலிகை வில்வம் வன்னி இதுகள்லாம் பூஜைகளுக்கு சேர்த்ததுக்கு காரணமே அது. அரச மரத்தை தொட்டு கும்பிடக்கூடாது, ஏன்னா ரொம்ப பூண பவர் அரச மரத்தை. அதே நேரத்தில் வில்வம் வன்னி இதுகளை இங்கேருந்து நீங்கள் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள இருக்க வன்னி விநாயகர் இருக்க வன்னியை நினச்சிங்கன்னா இந்த எண்ணத்தை அங்கே போயிட்டேன். நம்முடைய எண்ணங்கள் வந்து நேரடியாக மரத்தை பார்க்காமலே தொடாமலே இங்கிருந்து ஒரு வில்வத்துக்கோ ஒரு வன்னிக்கோ அனுப்பலாம். அவ்வளோ பவர் அந்த வன்னிக்கு இருக்கு. அதனால தான் வில்வத்தையும் வன்னியும் உயர்ந்த தெய்வ நிலைக்கு வச்சு அனைவரும் வில்வ மரத்தை வெட்ட மாட்டாங்க, வன்னி மரத்தை வெட்டவே மாட்டாங்க. இப்படி சில மரங்களுக்கு செடி கொடிகள் எல்லாத்துக்குமே அந்த அதில் வந்து குறிப்பாக வந்து தொட்டார் துருங்கி இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் ரோட்டில் பார்ப்பீங்க, ரோட்டில் ஆத்தோரம் இருக்கு, நீங்கள் தொட்ட உடனே அது தகாரன்னு சொல்லி. தொட்டார் துருங்கிக்கும் சூரியனுக்கும் ரொம்ப சம்பந்தம். நீங்கள் வீட்டில் தொட்டார் துருங்கி வனத்து நீங்கள் ஒரு எண்ணத்தை எண்ணி இப்படி ரெண்டு கைக்கும் அதை தொட்டா போதும், உடனே அந்த எண்ணம் ஆண்டனா மாதிரி ஆகாயத்தில் ஸ்ப்ரே ஆகும். நிறையா மாந்திரிகவாதிகள் பூரா தொட்டான் சுருங்கி வச்சுருக்கதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இன்னாளுக்கு என்ன செய்யணும், இன்னாளுக்கு இது பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க அந்த மந்திர உரு ஏற்றி ஒரு பாவனை கொண்டு வந்து அதில் கை வைக்கும்போது டக்குன்னு அது அந்த எண்ணெய் அலைகளை அப்படி ஆகாயத்துக்கும். அந்த தொட்டார் சுருங்கிக்கு அவ்வளவு சென்சிட்டிவ் பவர். அந்த தொட்டார் சரிஞ்சு மாதிரியே துளசி, துளசி வந்து பூத கணங்களில் தான் நீக்கும். அந்த வாடப்பட்ட இடத்துக்கெல்லாம் பாம்பு வராது, விசேஷ ஜந்துக்கள் வராது, கெட்ட துர்ராவிகள் எல்லாத்தையும் வரது. நீங்கள் ஒரு ஆள் பயந்துருக்காங்கன்னு வந்தால் கொஞ்சம் துளசி இலை பிடிஞ்சி ரெண்டு மிளகை தட்டி அதுக்குள்ளே வச்சு அவங்க வாய்க்குள்ளே கொடுத்து சவைக்க சொன்னீங்கன்னா உடனே அந்த பயம் தெரியும், அவங்களோட பிடிச்சிருக்க பீடைகள் உடனே நீங்கள். அதனால தான் எல்லாரும் துளசி மாடம் வச்சு துளசி வளர்க்கட்டும். அது எந்த துளசியாக இருந்தாலும் சரி, துளசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 துளசி இருக்கு. எந்த துளசியாக இருந்தாலும் இந்த பவர் வில்வத்துக்கு கேட்கவே வேண்டாம். சைவ மந்திரங்கள் சைவ இதுகள் எல்லாமே வில்வத்துக்கு வந்து ரொம்ப தொடர்பு உள்ளது. இப்போ நமசிவாய மந்திரம், சிவசிவ மந்திரம் பலிதமாகணும்னா மகா வில்வாதி தேகியம்னு வில்வ வேர்ந்து செஞ்ச தேகியம் இருக்கு. மந்திரம் ஜெபிச்சு முடிஞ்ச உடனே அதில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பால் சாப்பிட்டீங்கன்னா அந்த சைவ மந்திரம் பலிதமாயி. அதாவது மணி, மந்திரம், மருத்துவம் மூணும் சேரும்போது தான் நமக்கு காரியம் வந்து வெற்றி அடைச்சு. இப்போ மணிங்கிறது இப்போ நமக்கு காலம் டைம் எப்படி இருக்கு, அனுசரணையாக இருக்கிறதா அப்படின்னா நம்ம ஜோதிடத்தை கன்சல்ட் பண்ணோம். மந்திரங்கிறது நம்ம எடுத்த கோரிக்கை ஜெபிக்கிறது தான் மந்திரம். மருத்துவங்கிறது தான் அந்த மூலிகைகள், அஞ்சனங்கள், தேகியங்கள் இதெல்லாம் மருத்துவம். இந்த மூணும் சேரும்போது தான் ஒரு காரியம் வந்து வெற்றி அடைச்சு. தனியாக மந்திரம் ஜெபித்தாலோ அல்லது சந்திர தசை வரட்டும் சூரிய தசை வரட்டும் காத்திருந்தாலோ அல்லது வெறுமனை ஒரு மருத்துவம் பார்த்தோம்னாலே அது இதாகாது. சில பேர் ரொம்ப நாளாக மருத்துவம் பார்க்கறது காரணம் என்னென்னா அந்த நேரத்தையும் மந்திரத்தையும் ஜெபிக்காமல் செய்யுது. திருநெல்வேலியில் ஒரு டாக்டர் இருந்தார். அவரை பார்க்க போனால் முதல்ல அவர் வெளியில் உட்கார வச்சுருக்கார். கால் மணி நேரம் இருங்க, வேற ஆளை பார்த்துட்டு உங்களை பார்க்கணும், சும்மா உட்காந்துருக்காதுங்க, முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டுங்க அப்படின்ட்டு. இவங்க முருகா முருகா முருகான்னு மனசில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே கால் மணி நேரத்துக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 மந்திரம் உரியது. பிறகு போய் ப்ரெஷர் பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஐயா ப்ரெஷர், அவர் சொன்ன அந்த ப்ரெஷருக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் வீட்டிலிருந்து ஜெபிச்சிங்கன்னா அந்த ப்ரெஷரே வராது அப்படின்ட்டு. இதுதான் அதில் கணக்கு. அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி, அதனால அவர் வந்து நீங்கள் என்கிட்ட வருஷம் முழுதும் வந்துட்டு தான் இருக்கணும், இருக்கு வேற இதே கிடையாது. நான் அப்பப்போ ஒரு ஊசி போடுவேன், ஒரு மருந்து கொடுப்பேன், குறையும் பழையபடியும் வரும். இதை நிரந்தரமாக நீங்கள் குணமாக்கணும்னா நீங்கள் ஏதாவது தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, அது குறையும். இதுதான் கணக்கு. அதே மாதிரி இந்த மணி மந்திர மருத்துவம்னா சித்தர்கள் பூரா சித்தர்கள் பாடல் பூரா பாருங்கள், ஒரு சோசியம் இருக்கும், அடுத்தாப்பில் ஒரு மந்திரம் இருக்கும், அடுத்தாப்பில் ஒரு மருத்துவம் இருக்கும், இன்னும் மூலிகை இன்னும் செய்யுங்கன்னு இருக்கும். அதனால தான் அந்த மூணு சேர்ந்தா தான் வாழ்க்கையில் ஒரு இது சக்ஸஸை இது பண்ண முடியும். அப்போ வில்வம் வன்னி வெள்ளற்கு அழிஞ்சில் புல்லாமணக்கு புல்லுருவி எல்லாத்துக்கும் பவர். இதில் வெள்ளற்கு வேர் வந்து ரொம்ப பவர், சூரியனுடைய பவர். இப்போ ஒரு ஆளுக்கு சூரியனுடைய பவர் குறைச்சலாக இருக்கு அப்படின்னா வெள்ளற்கு விநாயகர் வாங்கி வீட்டில் வருமானம் வச்சுருந்தாலே அதிலிருந்து வர்ற ரேஸ் வந்து இவங்களுக்கு இதாகும். ஏன் வெள்ளற்கு சூரியன் சொன்னா அப்படின்னா 12 வருஷம் மழை இல்லாமல் இருந்தாலும் அது அந்தந்த காலத்தில் பூத்து குலுங்கி காய்ச்சிட்டே இருக்கும். அதுக்கு எங்கேருந்து தண்ணி கிடைச்சி சூரிய வெளிச்சத்திலிருந்து அந்த வாட்டரை இழுத்து, சூரிய வெளிச்சத்திலேயே ஒரு தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை இழுத்து 12 வருஷம் மழை இல்லாமல் இருந்தாலும் வாடவோ வைக்கவோ பட்டுப்போகவோ செய்யாது. அதுக்காகத்தான் அந்த வெள்ளத்துக்கு அந்த பவர். அதே மாதிரி அழிஞ்சில்னு ஒன்று இருக்கு, அதில் ஏர் அழிஞ்சில்னு ஒன்று இருக்கு, அது கீழே விழுந்த உடனே பழையபடி மரத்தில் போய் ஒட்டிக்கிடும். அது எல்லாரும் அது காந்த சக்தி அப்படி இப்படிம்பாங்க. அது காந்த சக்தி இல்லை, ஒன்றும் இல்லை, கீழே விழுந்த உடனே அதில் ஒரு புழு வந்துடுது. அந்த புழு அப்படியே பழையபடி அந்த எந்த இடத்துல மேலே போச்சோ அது அப்படியே ஊர்ந்து மேலே போய். நீங்கள் ஆலம்பழம் பார்த்தீங்கன்னா பழப்பழப்பழப்பழப்பழன்னு இருக்கும், மரத்தில் இருக்கும்போதே அது பச்சைத்தான் பச்சை. கீழே விழுந்த அடுத்த செகண்ட் அதில் புழுவாகும், கீழே விழுந்தாச்சா செகண்ட் போகும், நிமிஷம் வேண்டாம், செகண்டில் அது புழு உற்பத்தி ஆகும். இது மாதிரி சில பொருட்களில் இந்த அழிஞ்சிலும் ஒன்று. அழிஞ்சில் நல்ல ஒரு சௌபாக்கிய அஞ்சன மாதிரி ஒரு அழிஞ்சில் கட்டுருக்கு. அடுத்தது புல்லாமணக்கு. புல்லாமணக்குன்னு கடையில் போய் கேட்டீங்கன்னா தருவாங்க, நம்ம ஆமணக்கு இது மாதிரி. புல்லாமணக்கு ஒரு தொல்லால் மணக்கு அப்படின்னு பேர். அதில் எத்தனையோ விதமான வைத்திய சக்தி அந்த புல்லாமணக்குக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது புல்லுருவி. புல்லுருவி வந்து முக்கியமான மரங்களில் சென்டரில் உண்டாகும், அது பூமியில் படாது. பூமியில் வேர் படாமல் மேலே மரத்து மேலே இருந்தே அது வேர் விட்டு வளர்றதுனால பூமியே தொடாததுனால அந்த புல்லுருவிக்கு பவர். அதில் முருங்கை மரத்து புல்லுருவி என்ன செய்யும், மூங்கில் புல்லுருவி என்ன செய்யும், ஆலமரத்து புல்லுருவி என்ன செய்யும், புளிய மரத்து புல்லுருவி என்ன செய்யும், வெவ்வேறு இது. அந்த புல்லுருவி வெறுமனை நம்ம மூங்கில் மரத்து புல்லுருவியோ இதுகளோ எடுத்து அதை நம்ம இந்த பானையில் கரைக்கும், அதில் இந்த அஞ்சனக்கல் எல்லாம் சேர்த்து பொட்டு போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது, ரொம்ப சௌபாக்கிய அஞ்சனா அது புல்லுருவியில். இதில் ஏராளமான மூலிகை இருக்கு. எல்லா மூலிகையுமே கடையில் கிடைக்கக்கூடிய மூலிகை தான். ரொம்ப நீங்கள் காட்டுக்கு போகணும் மலைக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை. கடையில் உள்ள சரக்கை வாங்கியே நீங்கள் எல்லா இதுவும் நீங்களே செஞ்சுக்கலாம்.
மூலிகைகளை கருக்கும் முறைகள்.
இந்த மூலிகை அஞ்சனம் தயார் பண்ணுறதுக்கு வந்து 2-3 முறை இருக்கு, ஒரே முறை இல்லை, 2-3 முறை இருக்கு. மூலிகை ஏ அல்லது இலைகளை ஒரு மண் ஒலை மூடியில் போட்டு ஒலை மூடியை அடுப்பில் வைத்து சூட்டில் வதக்குதல். நன்கு கரியவுடன் அதை எடுத்து கல்வத்தில் இட்டு நன்கு அரைத்தல். இது ஒரு முறை. அடுத்தது சதர கட்டி சூடன்களை ஒரு செம்பு அல்லது பித்தளை தட்டில் பரப்பி வைக்க வேண்டும். அதன் மேல் மூலிகையை அல்லது மூலிகை பொடியை தூவ வேண்டும். பின் அதன் மேல் கட்டி சூடன்களை பரப்ப வேண்டும். அதாவது கீழேயும் சூடன், மேலேயும் சூடன், எடையில் மூலிகை வேர் அல்லது மூலிகை தூ. அதில் வந்து வேர், விதை, பவுடர், எது வேணாலும் நீங்கள் போடலாம். கீழே சூடன், மேலே வேர் அல்லது பவுடர், அதுக்கு மேலேயும் சூடனை அரிச்சு. சூடனை எரித்து விட்டால் எஞ்சி இருப்பது மூலிகை கருக்கு மட்டுமே. அதை கல்வத்தில் அரைக்கல் மேல் வைத்து கல்லால் நைஸ் பவுடர் ஆக்க வேண்டும். பின் அதனுடன் சேர்க்க வேண்டியதை சேர்த்து அரைத்து டப்பியில் வைத்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு விஷயம், இந்த டப்பி இந்த பொருள்கள் புறாமே இருப்பு காந்தம் பிடிக்காததாக இருக்கும். அது காந்தம் பிடிக்காத எவர்சில்வரில் ரெண்டு, ஒன்று காந்தம் பிடிக்கும், அதில் இரும்பு சத்து சேர்ந்துருக்கு, இன்னொன்று காந்தம் வச்சா பிடிக்காது, அதை நம்ம தாராளமாக உபயோகப்படுத்தும். மூணாவது முறை வந்து மூலிகை பொடிய ஒரு வெள்ளை துணியில் முடிஞ்சிடணும், திரி மாறி முடிஞ்சிடணும், முடிஞ்சு ஒரு விளக்கில் உள்ளே போட்டு அதை எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் அல்லது பசுனை விட்டு அந்த திரியை எரிக்கணும். இதை வச்சு நீங்கள் எரிச்சிட்டீங்கன்னா அந்த புகை அப்படியே மேலே வரும். அந்த புகையை பூரா வெளியில் புக விடாத அப்படி மேலே ஒரு தட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புகை மேலே தட்டில் பாடும். அந்த தட்டுக்குள்ளே முதல்ல வெண்ணையோ நெய்யோ தடவி வச்சுருக்கோம். தடவி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த புகை அப்படியே அதை பாடும். அது மேலே புகை பரவி மையாகும். அதை வலித்து எடுத்து செம்பு டப்பி அல்லது வெள்ளி டப்பியில் வச்சுருக்கோம். இந்த கேஸில் வந்து இந்த கல் அறவே வராது. இப்போ வந்து வீட்டில் பெண்கள் வந்து முன்னால் எல்லாருமே இந்த குழந்தைகளுக்கு உண்டான அஞ்சனைகள், பெண்கள் போடுற பாதுகாப்பான அஞ்சனைகள் தயார் பண்ணுவாங்க. அது எப்படி தயார் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
முதல்ல ஒரு புது மண் சட்டி எடுத்துக்கிறணும். சந்தனக்கல்லில் சந்தனத்தை உரைச்சி மண் பாத்திரத்துக்கு அடியில் தடவி வச்சிடணும். கொஞ்சம் காஞ்ச உடனே மூணு செங்கல் வச்சு அது மேலே அந்த சட்டியை வச்சுட்டு அடியில் நல்லெண்ணெயிலையோ இல்லை விளக்கெண்ணெய், சுத்தமான விளக்கெண்ணெயிலையோ ஒரு தீபத்தை வச்சு ஒரு பெட்டியை போட்டு கவுத்தி வச்சிடணும். அதை கவுத்தி வச்சிட்டோம்னா சந்தனம் பூரா இந்த புகை பட்டுப்பட்டு அதுலேயே நல்லா விளைஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா சுரண்டி எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லெண்ணெயோ இல்லை நல்ல பசு நெய், சுத்தமான நெய் கிடைச்சா அதையோ வாங்கி வச்சு சேர்த்து கலந்து பிள்ளைகளுக்கு போட்டோம்னா திருஷ்டியும் இருக்காது, ரெண்டாவது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும், பார்வை நல்லா தீர்க்கமாக இருக்கும். அந்த மாதிரி போடுறது கடுக்காயில செய்யலாம், சந்தனத்தை உரைச்சி செய்யலாம். ஐயா சொன்னாங்க அதோட இந்த சூர்மா பொடியும் சேர்த்து செஞ்சோம்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி தான் செஞ்சு திருஷ்டி போட்டும் வைப்போம். பிறந்த உடனே குழந்தைகளுக்கு திருஷ்டிக்காக என்ன செய்வோம்னா விளக்கு எரியறதுல அந்த திரியில இருந்து ஒரு கருக்கை எடுத்து அதை முதல்ல பிறந்த குழந்தைக்கு வச்சிருவோம். மை தான் அதுவும், அது வைக்கிறதுனால ரொம்ப பாதுகாப்பு குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு திருஷ்டியும் இருக்காது, எந்த விதமான தோஷமும் அதுல வராது.
சௌபாகிய அஞ்சலம்,
எல்லா விதமான சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புறது தான். அதுக்கு நம்ம என்ன விதமான அஞ்சனத்தை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கஸ்தூரி 1 கிராம், போரோசனை 1 கிராம், ஜவ்வாது 1 கிராம், புனுகு 1 கிராம், அம்பர் 1 கிராம், குங்குமப்பூ 10 கிராம், சந்தன அத்தர் 5 மில்லி, சுத்தமான பசுனை 1 ஸ்பூன். ஒவ்வொன்றாக கல்வத்தில் போட்டு அரைக்க வேண்டும். அதாவது பசுனையை முதல்ல விட்டுறக்கூடாது, பசுனையை கடைசியில் தான் விடும். முதல்ல ஒன்று ஒன்றா போட்டு அரைக்கும், அப்புறம் அதுக்கு மேலே இன்னொன்று போகணும், அப்புறம் அதுக்கு மேலே இன்னொன்று, கடைசியில் தான் கட்டியாக வேணுமோ அல்லது இதாக வேணுமா அப்படின்னு தெரிஞ்சு பசுனைய 1 ஸ்பூன் அதில் விட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா எல்லாம் குழஞ்சி அழகாக வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப உயிர் சரக்கு, அதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு காந்த சக்தி இருக்கு. அப்போ அந்தந்த தேவதைகள் அதில் வந்து சேருது. போரோச நிலையில் ஒரு தேவதை வருது, கஸ்தூரி மானிலிருந்து இருக்கிற கழிவுல ஒரு தேவதை வருது, அடுத்தாப்புல ஜவ்வாது பூனையிலிருந்து வர்றதுல ஒரு தேவதை வருது, புனுகு பூனையிலிருந்து வர்றதுல ஒரு தேவதை வருது. அம்பருங்கிறது வந்து கடல்ல இருக்க மீன் திங்கடத்திலிருந்து ஒரு எண்ணெய் கக்குது, அந்த இதை வலிச்சுதான் இவங்க அம்பருங்கிற இதை செய்யறாங்க. சந்தன மரத்திலிருந்து எடுத்தது சந்தனத்தை. குங்குமப்பூ அது ஒன்று தான் மூலிகை, இதில் உள்ள மூலிகை இத்தனையும் சேரும்போது அதுக்கு ஒரு தனி பவர் ஏற்படும். ஒன்று ஒன்றுலையும் ஒவ்வொரு தேவதை இருக்கிறதுனால இத்தனையும் சேர்ந்து ஒரு அஞ்சனை வரும்போது அது வந்து சௌபாக்கிய அஞ்சனமாக அது மாறி.
கண் திருஷ்டி அஞ்சனம்.
வேங்கைப்பால் அல்லது வேங்கை பட்டையை கருக்கி பசு நங்கி விட்டு அரைத்து சிலரதும் விட கண் திருஷ்டி. குழந்தைகளுக்கு புறம் பறந்த உடனே கண் திருஷ்டி வராம இருக்கு. கன்னத்துல ஒரு பொட்டு, நெத்தியில ஒரு பொட்டு போடுவாங்க. அது வந்து வேங்க மரம்னு இருக்கு, அதுல கட்டிட்டு அருவாள் கட்டி கீழ் விட்டீங்கன்னா அதுல பால் அப்படியே வச்சு அதை நீங்க இந்த வப்பதை சொன்னபடி மண் சட்டியில போட்டு அதை கருக்கி அதோட நீங்க பசு நெய் விட்டு அரைச்சி நீங்க அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து வச்சீங்கன்னா உடனே கண் திருஷ்டி அது நீங்கும். வேங்க மரம் இல்லை அப்படின்னா வேங்க பட்டையவையே வாங்கி நீங்க பவுடர் பண்ணி அதை அப்படியே நீங்க இந்த மண் சட்டியில போட்டு கருக்கி அதுக்கு பிறகு நெய் விட்டு பழைய ஒளி இதில் போட்டு அரைச்சி நல்லா நீங்க அதை போட்டு போடலாம் குழந்தைகளுக்கு, உடனே கண் திருஷ்டி அது நீங்கும்.
பசிய அஞ்சனம்.
அழிஞ்சில் விதையை கருக்கி அஞ்சனக்கல் சரிவு சேர்த்து அரைத்து பின் காராம்பசு நெய் விட்டு அரைக்கவும். அதை சிலரதும் விட வசியமாகும். அழிஞ்சல்னு அப்ப சொன்னதா கடைகளில் விதை கிடைக்கும், கடைகளில் மருந்து கடைகளில் கேட்டீங்கன்னா தருவான். அந்த அழிஞ்சில் வீட்டை வாங்கி நீங்க அப்பதான் சொன்ன மாதிரி சூடன் சூடன் வச்சு கறக்கணும்ல, அது மாதிரி சில சூடனை பருப்பு அதன் மேலே அழிஞ்சல் வித்து அப்படி போட்டு மேலையும் சூடனை வச்சு எரிச்சிங்கன்னா அந்த சாம்பல் அப்படியே வரும். அதை நீங்கள் இந்த கல்வத்தில் விட்டு நல்லா அரைக்கும் பவுடர் மாதிரி அரைச்சி அதுக்கு பிறகு நெய் காராம்பசு நெய் வரும். வசியத்துக்கு வந்து சாதாரண பசு நெய் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, காராம்பசு நெய். காராம்பசுன்னா நீங்கள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா கருப்பு மடு, மடு வந்து கருப்பாக இருக்கும், அதுதான் காராம்பசு. காராம்பசு அனைவரும் வீட்டில் வளர்க்க மாட்டாங்க, காராம்பசு பாலை சாப்பிட மாட்டாங்க, சாமிக்கு அபிஷேகம் இந்த மாதிரி இதுக்கு தான் அதை செய்வாங்க. காராம்பசு நெய் ரொம்ப விசேஷமானது. காராம்பசு நெய்யில் அரைச்சி அஞ்சனம் போட்டீங்கன்னா வசீகர சக்தி
உண்டாகும். குங்குமப்பூ அஞ்சனம்.
20 கிராம் சுத்தமான குங்குமப்பூ வாங்கி அரைத்து பின் பசுனை சேர்த்து அரைத்து பின் மிளகு பிரமாணம் பச்சை கற்பூரம் சேர்த்து அரைத்து வெள்ளி டப்பியில் வைக்கவும். மேற்படி மை சக்தி அம்சம் கொண்டது, சகல மங்கள சக்திகளும் வசியாகும். அதாவது காஷ்மீர்லேருந்து வர்றது குங்குமப்பூ பிளாஸ்டிக் டப்பியில் வரும் ஒரிஜினல், அதில் ஒரு 10 கிராம் வாங்கி நீங்கள் இந்த கல்வத்தில் விட்டு நல்லா அப்படியே அரைச்சி சேரும். பிறகு நம்ம பசு நெய் போட்டு பச்சைக்கற்பூரம் மிளகு பிரமாணம், இந்த பச்சைக்கற்பூரம் பாயாசத்தில் எல்லாம் போடுவாங்க பச்சைக்கற்பூரம், சின்ன மிளகு பிரமாணம் அதோட சேர்த்து நல்லா அரைச்சி அதை வெள்ளி டப்பியில் வச்சிங்கன்னா பெண் தேவதைகளுடைய சக்தியை பெறதுக்கு வசியத்தை பெறதுக்கு மந்திர உச்சாரணம் பெறதுக்கு அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது, அது ரொம்ப மங்களகரமானது, சகல சக்தி அம்சங்களும் அதில் அடங்கும். அது வந்து துர்க்கையோ காளியோ அல்லது அம்பாளோ லக்ஷ்மியோ எது வேணாலும் அதில் அடங்கும்.
சத்ரு சம்ஹார அஞ்சனம்.
சத்ரு சம்ஹார அஞ்சனம் வந்து எட்டி விதைன்னு இருக்கு, காஞ்சரைன்னு சொல்லுவாங்க, காஞ்சரம் குச்சி அல்லது எட்டி விதைன்னு சொல்லுவாங்க. எட்டி பழுத்தன்னை ஈ ஆதார செல்வம் இருந்தன்னு ஒரு பழமொழி. எட்டிங்கிறது அவ்வளோ கசப்பு, கொடூர கசப்பு. அந்த பழத்தை எந்த பறவையுமே சாப்பிடாது, அந்த எட்டி மரத்துக்கு பக்கமே போகாது பறவைகளை. ஆனால் கரிச்சான் குருவின்னு ஒன்று இருக்குது, கண்ணங்கரேன்னு ஒரு கரிச்சான் குருவி, ஒரு சின்ன கருப்பு குருவியாக இருக்கும், வாழை வாழை ஆட்டிட்டே இருக்கும், பிளாக் ரோவர் அல்லது லேப்பிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதுதான் அதை விரும்பி சாப்பிடும். அந்த பழத்தை சாப்பிட்றதுனால அதுக்கு ஒரு பயங்கர விஷ எதிர்ப்பு சக்தி வந்துருச்சு. பாம்பு போச்சுன்னா அந்த கரிச்சான்குருவியை அதை சுற்றி இப்படி ஒரு வட்டம் போட்டதுன்னா அதுக்குள்ளேயே அந்த பாம்பு முடிஞ்சிடும், அந்த நிழலை தாண்டி அது போகாது. அந்த எத்தி விதை அதுக்குள்ள விதை இருக்கும். அந்த எத்தி விதைக்கு வந்து எல்லா சர்வபூத பிரேத பிசாசுகள் எல்லா இதுகளையும் விரட்டக்கூடிய சக்தி. அந்த எத்தி மரம் வந்து காளி அம்சம், காளி அதில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சதுர சூடன்களை அடித்து அது மேலே அந்த விதைகளை அடித்து மேலையும் சூடனை வச்சு அந்த கருத்து எடுத்து கல்வத்தில் எடுத்து நல்லா அரைச்சி அதில் வந்து நெய் சேர்க்கக்கூடாது, வேப்ப எண்ணெய் விட்டு அரைச்சி, வேப்ப எண்ணெய் விட்டு அதை நல்லா மையா அரைச்சி அதை நம்ம கொத்து வச்சுட்டு போனோம்னா நமக்கு வந்து எதிரியோ அல்லது விஷ பயமோ நோயோ ஒன்றும் நம்ம பக்கத்தில் வராது. இந்த வேம்பு வளர்க்குறதுக்கு காரணமே அதுதான். வீட்டில் வேம்பு வளர்த்துன்னா இந்த வேப்பம் காத்துப்படுற இடம் பூராமே நோய் நெடிகள் இதுகள் நீங்க பேய் பிசாசு வரக்கிறது வேப்பம் போல வச்சு தானே அடித்து வரட்டுறாங்க. அந்த வேம்புக்கு வந்து ஒரு அதீதமான சக்தி உண்டு. வேப்ப எண்ணெய் விட்டு நீங்கள் அதை அரைச்சி கொட்டு வச்சிங்கன்னா நோய்களும் நீங்கும், எதிரிகள் யார் இருந்தாங்கன்னா அவங்களும் நம்ம பக்கத்தில் வர மாட்டாங்க, நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதான் சத்துரு சம்ஹார அஞ்சனம்.
திரமத அஞ்சனங்கள்.
இஸ்லாமியர் சூர்மா கண் மை பவுடர் கிடைக்கும், அதை வாங்கி கண்கள் கீழ் எமையில் தடவி பின் பிரார்த்தனை செய்தல் வேண்டும். அப்பதான் சொன்னது இதுதான். இந்த இஸ்லாமியர் அவங்க வந்து கீழ் எமையில மட்டும் தடவி துவா ஓதுறதுக்காக போட்டிருக்காங்க. இதே நீங்க பசு நெய்யில குழச்சி இது பண்ணி நீங்க பொட்டு வச்சுக்கலாம், இதே நீங்க பொட்டு வச்சுக்கலாம். புருவத்துல தடவுனாலும் தடவி, புருவத்துல தடும்போது அதனுடைய பவர் கூடி நமக்கு அந்த சூர்மாக்கல்னுடைய பவர் தக்கினால நம்முடைய கோரிக்கைகள் வந்து ஈர்க்கப்படுது, நம்முடைய எண்ணங்கள் வந்து அதன் மூலம் வெளிப்படுது. அப்படிப்பட்டது அதாவது ரெண்டு விதமான செயல்பாடு. ஒன்னே நம்ம கண்ணிலிருந்தே நம்முடைய எண்ணங்கள் வெளிப்படுது, இன்னொன்னு இன்னொரு ஆட்களுடைய எண்ணங்களை நம்ம ஈர்க்கிறது. ரெண்டுமே செயல்படுது. கிறிஸ்தவர் அஞ்சனம். பனையில் பொருட்கோலையை உலர வைத்து கருக்கி ஆலிவ் எண்ணெயால் அரைத்து அஞ்சனங்கள் வச்சு வந்தா மாட தேவதை மற்றும் கிறிஸ்தவ தேவதைகள் வசியாகும். கிறிஸ்தியங்கள் வந்து சாம்பல் புதன் சொல்லுவாங்க. இங்க காலண்டர்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சாம்பல் புதன் சொல்லுவாங்க. பன ஓலை குறுத்த எடுத்து கருக்கி அதுல இந்த ஆலிவ் எண்ணெய்னு வெளிநாட்டிலிருந்து வருது, ஆலிவ் மரத்திலிருந்து எடுக்கிறது. இந்த ஆலிவ் எண்ணெயை தான் கிறிஸ்தவங்கள் பூரா விளக்கிற்க பயன்படுத்துவாங்க. அந்த ஆலிவ் எண்ணெயை இதோட குழப்பி இந்த நெத்தியில சிலுவை போடுவாங்க. நெத்தியில சிலுவை நம்ம பொட்டு வைக்கோம்னா அது மாதிரி அவங்க நெத்தியிலேயே சிலுவை போடுவாங்க. கிறிஸ்தவ தேவதைகள் வசியமாகும். இந்த மாட தேவதையும் அதுக்கு வசியமாகும். மாட தேவதைகள்னு சொல்றாங்கல்ல, சொடல மாடன், அந்த மாடன், கரடி மாடன், இந்த மாதிரி ஒரு 64 வகை மாட தேவதை. ஆகாச மாடன்ல இருந்து கீழே வரைக்கும் எல்லா 64 மாட தேவதை இருக்கு. அதுகளுக்கு இந்த அஞ்சனம் வசியமாகும். ஐயா ஒத்தப்பன சோடல மாடன்னு திருநெல்வேலி பக்கம் நிறையா வழிபாடு உண்டு, அதில் சிலையெல்லாம் இராது, ஒரு பணம் மட்டும். அது எப்படி அந்த பணையை மட்டும் இதில் தான் அந்த தேவதை இருக்குன்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க மற்ற பணிக்கெல்லாம் அந்த பாலை வந்து இப்படி கீழ் நோக்கி இருக்கும், இந்த ஒத்தப்பன சோடல மாடனுக்கு மட்டும் மேல் நோக்கி செங்குத்தா இருக்கும், அது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அதிலேயே ஆண் பனை பெண் பனைன்னு இருக்கு, அதில் ஆண் பனை தான் இந்த ஒத்தப்பனை சொடல மாடன். அதில் வந்து பாம்பு குடியேறும், நல்ல பாம்பு குடியேறும் சொல்லியிருக்காங்க. இந்த பனை ஓலைக்கு நிறைய சக்திகள் இருக்கு, அதில் ஏராளமான மின்சாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பனை ஓலைக்கு நிறையா பவர் இருக்கிறதுனால தான் யந்திரங்களுக்கு மந்திரங்களுக்கு எல்லாமே அந்த ஓலையில் மந்திரங்கள் எழுத இது எழுத இதுகள்லாம் செஞ்சுருக்காங்க.
ஞானஞ்சனம்.
மஞ்சள் கரிசாலையை கருக்கி காராம்பத்து நெய் விட்டு அரைத்து பொட்டு வைத்தால் ஞானம் சிந்திக்கும். அதாவது வள்ளலார் வந்து சொல்லியிருக்காரு, எப்பாடுபட்டாவது எந்த உபாயத்தினாலாவது தந்திரத்தினாலாவது தினசரி கொஞ்சம் கரிசாலையை உள்ளே கொள்ளுங்கள் அப்படின்னு. கரிசாலங்கிறது தான் அந்த கரிப்பாண்டு. அது ஒரு இலை கூட நம்ம சாப்பிட முடியாது. தொண்டையில கர 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 கரன்னு கபத்தான் அர்த்தம். வாத பித்த சிலையத்துவங்கிறதுல முதல் 30 வருஷம் வாதம், 2வது 30 வருஷம் பித்தம், 30வது வருஷம் சிலேத்துவம். மொத்தம் 90 வயசுன்னு பொதுவாக வச்சிருக்காங்க. அதில் சிலேத்துவங்கிறது தான் அந்த உள்ள மூக்கடப்பு இது சளி பிடிச்சிக்கிட்டுது அப்படின்ட்டு. அந்த சிலேத்மத்தான் யமன் சொல்றாங்க. அனைவரும் 60 வயசுக்கு மேலே தயிர் விட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த சிலேத்மா வந்துருங்கிறதுக்காக தயிர் விட மாட்டாங்க. நமக்கு உயிர் போகும்போது அந்த மூச்சு அடப்பு வந்து சிலேத்மா வந்து தான் உயிர் போகும். இந்த மாதிரி மூச்சு அடப்பு இல்லாமல் சாதாரண மரணம் ஏற்படுவதுக்காக கரிசாலையை சாப்பிட்டு அந்த சிலேத்மத்தை அறுக்கக்கூடிய பவர் கரிசாலை. அப்போ யோக நிலைகள் செய்கிறாங்கல்ல, யோக நிலைகள் செய்கிறவங்க கூட நியாயப்பிரகாரம் கரிசாலையை சாப்பிடும். இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா வள்ளலார் சொல்லியிருக்காரு. கேரளா வடகரா சிவானந்தா சித்தவித்யா அப்படின்னு இருக்காங்க. அவங்க பூரா அந்த வாசி யோகம் பண்ணுவாங்க. வாசி யோகத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் மஞ்சள் பூ கரிசாலை, அதுலேயே நீலப்பூ இருக்குது, வெள்ளப்பூ இருக்குது, இதெல்லாம் இருக்குது. மஞ்சள் பூ கரிசாலை தான் உயர்ந்து ஞானத்துக்கு. அதுலேயே அஞ்சனை செய்து காராம்பசு நெய் விட்டு நீங்கள் பொட்டு வச்சிங்கன்னா உயர்ந்த ஞானம் கிடைக்கும். ஞானம்னா என்ன? தத்துவ ஞானம். நாம் யார், எதுக்கு பிறந்தோம், என்ன செய்கிறோம் அப்படின்னு ஆத்ம விசாரம்னு சொல்லுவாங்கள்ல, சரியை கிரி யோகம் ஞானம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஞானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அஞ்சனம் அந்த அஞ்சனம்.
அஷ்டஜால அஞ்சனம்.
அதாவது இப்போ எல்லாரும் சாமியார்னா எல்லாரும் ஏதோ ஒரு பொருள் வரவழைக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும், விபூதி குங்குமங்கள் வரவழைக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க சாமியார்ன்னு மெயினாக நினைச்சாங்க. மற்றவங்களாம் இவன் சாமியார் இல்லை, இது இவனுக்கு ஒரு சக்தியும் இல்லை அப்படிங்க. நல்லா தீர்க்கமாக சொல்லணும்னா அது பூரா ஏமாத்து வேலை. இது இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், மாயாஜாலம், கோகரண ஜாலம், கஜகரண ஜாலம், கைஜாலம் அப்படின்னு சொல்லி 8 விதமான ஜாலங்கள். அத்தனைக்குமே இந்த சின்ன சின்ன உயிர்கள் இருந்து எடுத்த இதுகளை சேர்த்து மையா அரைச்சி அதில் அவங்க இது பண்ணும்போது, யூஸ் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு அது தெரியுது. கட்டுங்களா, இப்படி செய்கிறது தான் இவங்க செய்கிறது. அருள்நிலை சித்துக்கள் அல்ல, மருள்நிலை சித்துக்கள். அதில் வந்து எது ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செத்த ஆவிகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆவி தான் அது. அதுதான் அர்த்த ஜாலங்கள். இந்த 8 வித ஜாலங்கள் வச்சு தான் நிறையா பேர் ஜனங்களை ஏமாற்றி நிறையா பேர்த்திருந்து போவாங்க. வாஸ்தவத்தில் இவங்களுக்கு அந்த ஜால வித்தை காமிக்கிறத தவிர்த்து வேற எதுவுமே இவங்களால் செய்யவோ, ஒரு ஆளை காப்பாற்றவோ, ஒரு ஆளை பிரச்சனையிலிருந்து விடுபடணவோ ஒன்றும் முடியாது. அதை வச்சு என்ன செய்யலாம், ஏமாற்றி பிழைக்கலாம். அதனால தான் அது கர்மா இருக்கும், நமக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன். அதை பற்றி பொதுவாக தெரிஞ்சுக்கிடலாமே தவிர நமக்கு அது தேவையில்லை.
சர்வதோஷ
அஞ்சனம். தர்வையை கருக்கி பசு நெய் சேர்த்து தலகமிட்டால் சர்வதோஷங்களும் நீங்கும். இந்த யஜ்ஞ யாகங்கள்லாம் வளர்க்காங்க பார்த்தீங்களா, அவங்க கடைசியில் என்ன செய்வாங்கன்னா தர்வையை அவங்க அந்த யாகத்திலேயே கருக்கி அதை அப்படியே நெய் விட்டு குழப்பி ஒரு வித்தலையில் இருக்கு. எல்லாருக்கும் திருவாதிர எண்ணெய் செய்வாங்க. திருவாதிர எண்ணெய் பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமானுக்கு எல்லா இதுகளும் முடிச்சுட்டு திருவாதிரை களி, ஒரு வாய்க்களி அப்படின்னு மாதிரி உளுந்தங்களி எல்லாருக்கும் உளுந்தங்களி கொடுப்பாங்க. ஏன் உளுந்தங்களின்னு நீங்கள் கேட்கணும், திருவாதிரை வந்து ராகு கிரகத்தோட சேர்ந்து, ராகு கிரகத்தோட சேர்ந்தது தான் உளுந்து. அதனால தான் அவங்க உளுந்தங்களியை மெயினாக வைக்க சொல்லி அந்த திருவாதிரையிலையும் இவங்க பாருங்க தர்ப்பயத்தான் கருக்கி அஞ்சனம் எல்லாருக்கும் சொத்துக்கள் வச்சுருக்கேன். தர்ப்பைக்கு ரொம்ப பவர் உண்டு. நீங்கள் ஒரு தர்ப்பை அப்படி வச்சுட்டு நீங்கள் சுக்கரனையோ சந்திரனையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கிரகத்தை நினச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணம் அங்கே போ. தர்ப்பைக்கு பிற கிரகங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் தர்ப்பணம் பண்ணும்போது விரலில் தர்ப்ப மோதிரம் போட்டு இப்படி எள்ளும் தண்ணியும் இப்படி அரைக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த தர்ப்பம் வெளியே போகும்போது நம்ம தாத்தாவை நினச்சாலோ பாட்டியை நினச்சாலோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணை இது அங்க போய் சேரும். அவ்வளவு பவர் அந்த தப்பு.
பாலாரிஷ்ட அஞ்சனம்.
ஒருத்தர் ஒரு கிராமத்துல இருந்து வந்தாரு. என்ன யான்னு என் பக்கத்து விட்டு குழந்தை ஒண்ணு ஒரு ஒரு வயசு இருக்கும். திடீர் திடீர்னு அழுது, ஓன்னு அழுது. எந்த நேரம் அழுதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நேரம் காலம்லாம் கிடையாது. ராத்திரி அழுவும், அழகு பகல் அழுகும், எப்பமாவது வீண கத்தும். டாக்டர்கிட்ட எல்லாம் கொண்டு போய் காமிச்சாங்க. டாக்டர் எல்லாம் ஒன்று பார்த்து ஒன்றும் அந்த குழந்தைக்கு எந்த இதுவும் இல்லையே அப்படின்ட்டாங்க. பொதுவாக அந்த குழந்தைகளுக்கு புறாமே இந்த 16 வயசு வரைக்கும் பாலாரிஷ்டம்னு ஒரு இது பிடிச்சோம். அது ஜோசியர்களுக்கு தெரியும் பாலாரிஷ்டம். ஏதாவது 16 வயசு வரைக்கும் ஏதாவது சீக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டே தான். அது வந்து பச்சை தோசம், அந்த தோசம், இந்த தோசம்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும். உடனே ஏன்ட்டு சொன்னாங்க, நான் அங்கே போகவே இல்லை. வீட்டு பக்கம் ஏதாவது அம்மன் கோயில் இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் இருக்கு அப்படின்னா. இப்போ அம்மன் பக்கத்தில் எரியிற விளக்கில் கற்கு குழந்தைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கற்கை வாங்கி அந்த விளக்கில் உள்ள எண்ணெயை குழப்பி அதை அந்த குழந்தைக்கு கொட்டு வச்சு ரெண்டு புருவத்துலேயும் தடவும் வேணுங்க. தடவுனாங்க ஒரே நாளில். அப்போ அந்த கற்கில் வந்து பவர் உண்டு. அந்த நூல் திரியில வந்து பவர் உண்டு. நூல் திரியில் பற்றியில் பஞ்சு நூல். அதனால தான் கும்பம் வைக்கும்போது குடத்தில் நூல்லாம் சுற்றுறாங்கல்ல. நூல் திரிக்கு நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி, நம்முடைய எண்ணங்களை கடத்தக்கூடிய சக்தி வயர் மாதிரி. அப்போ அந்த கருக்கெடுத்து நம்ம அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெயவே ஒரு தொட்டு விட்டு குழப்பி ஒரு வெத்தலையில் வச்சு குழப்பி குழந்தைக்கு பொட்டுட்டு புருவங்களில் தடவை பாலாரிஷ்டம் நின்று இன்னும் ஏராளமான அஞ்சனங்கள் இருக்கின்றன. அவை நமக்கு தேவையில்லை. அரைக்கும் போது மட்டும் மந்திரம் ஜெபித்தால் போதும். அது அஞ்சனாதேவி மந்திரமாக இருக்க வேண்டும். பிற மந்திரங்கள் ஜெபித்தால் அதனுடைய வேகத்தை வீட்டில் நீங்கள் தாங்கிக்கிடலாம். கூட இருக்க குழந்தைகள்னாலோ அல்லது மனைவி மக்கள்னாலோ தாங்க முடியாத ஒரு நிலவரம் அதுக்கு வந்து ஏற்படும். அதனால தான் அஞ்சனாதேவி மந்திரம் ஜெபித்தால் போதும். மேற்படி அஞ்சனங்கள் புருவங்களில் தடவலாம்.
பொது விதிகள்.
இந்த அஞ்சனங்களில் வந்து இவ்வளவுதான் எல்லாம் இது பண்ணாலும் முக்கியமான காரியங்கள் செய்யும் போது அல்லது பிரயாணப்படும் பொழுது விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி தேங்காய் வடலை சிதற்காய் போட்டு செல்லவும். காகம், பசு, நாய், குரங்கு, அணில் மற்றும் பறவைகளுக்கு ஏன்ற அளவு உணவு விடுவதை வழக்கமாக கொள்ளும். நீங்கள் நல்ல காரியம் போகும்போது, முக்கியமான காரியங்கள் செய்யும்போது, பிரயாணத்துக்குறைய அப்படிங்கும்போது ஒரு அருகம்புல் மாலையை முத நாளே வாங்கி வச்சுருங்க. ஒரு தேங்காயும் முத நாளே வாங்கி வச்சுருங்க. வாங்கி அந்த தேங்காயை வீட்டில் ஈசான மூலையில் ஓரத்தில் போட்டுருங்க. இதில் வீட்டில் வைக்காங்க. வீட்டில் ஈசான மூலைன்னு இருக்கும், வடகிழக்கு மூலை, அதில் ஒரு ஓரத்தில் போட்டுருங்க. மறுநாள் போகும்போது அருகம்புல் மாலையை பிள்ளையாருக்கு போட்டு, இப்போ வச்ச பிள்ளையாராக இருக்கக்கூடாது, அதில் ஊறி ஏறி நிற்காது, பழங்காலத்து பிள்ளையாராக இருக்கும். அதுக்கு அந்த அருகம்புல் மாலையை போட்டு தலையை சுற்றி சதர்காயை உடச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். விஷயம் தெரிஞ்சவங்க அந்த தேங்காயை நல்லா அந்த நார் போக தீவிச்சு அந்த தேங்காயிலேயே சத்துரு சம்ஹார சக்கரம், தேங்காயிலே கறினாலே கறி போட்டில வீட்டு அடுப்பு கறி, கறினாலே சத்துரு சம்ஹார சக்கரம் நீங்கள் எழுதி போட்டு தலையை சுற்றி எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய காரிய தடைகள் அதில் நீங்கிருக்கு. எத்தனையோ கேஸுகளில் நாங்கள் அதை ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம். என்னதான் நம்ம மந்திர தந்திர யந்திரம் எல்லாம் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த ஜீவராசிகள் பேரில் ஒன்று ஒன்று செஞ்சோம்னா அவர்கள் வந்து நம்மளை காப்பாற்று. மரம், செடி, கொடி, ஜீவராசிகள் எல்லாமே இந்த கிரக நிலைக்கு உட்பட்டு தான் இருக்கு. கிரக நிலை ஃபெயிலியர் ஆகும்போது நிறையா மரங்கள் பட்டுப்பு. கிரக நிலைகள் நல்லா ஆகும்போது இன்னும் பட்டது கூட நிறையா தழுத்து. எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறேன் நான். எப்பப்போ இந்த செவ்வாயும் சனியும் பார்வை ஏற்படுதோ அப்பப்போ என் வீட்டு நாய்க்கு உடம்பு சோம்லாம். நம்ம வீட்டு நாய்க்கு ஏன் உடம்பு சோம்ல அப்படின்னு பார்த்தா செவ்வாயும் சனியும் ஏழுக்கு ஏழு பார்த்தோம். இயற்கையை கவனிச்சிங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்குமே இயங்கக்கூடிய தன்மை இருக்கு. நீங்கள் போகிற வழியில் ஒரு கொடி இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் போகும்போதும் வரும்போதும் அப்படி தடை போங்க. அந்த கொடிய சும்மா ஒரு அன்பாக தடை, குழந்தைய தடவுன மாதிரி இப்படி தடை போங்க. ஒரு 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 15 நாள் ஒரு மாதம் கழிச்சு பாருங்க. நீங்க அந்த பக்கம் போகும்போது அதான் அந்த கொடியை யார். இதை நான் பிராக்டிக்கலாவே பார்த்தேன். என் சகலர் வந்து கேரளா யூனிவர்சிட்டி இருந்தார். அவங்க பாட்டு அடிச்சு வெளியே போகும்போது கொடிகளார் பார்க்க அழகான பச்சை பச்சையர்னு குடிக்கும், அவ்வளவும் அப்படி படம். நான் அதை குழந்தைய தடவுன மாதிரி அப்படி தடவிட்டு போனேன். கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கிட்டு போகும்போது தடவாம போகும்போது அதான் அப்படி என்ன கொடிகள் ஆடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா தீவராசிகளுக்குமே ஒரு ஏங்கக்கூடிய தன்மை இருக்கு. நாங்கள் அணிலுக்கு சாதம் வைப்போம், காட்டைக்கு சாதம் வைப்போம், மிஞ்சின சாதத்துல நைட்ல காம்பவுண்டுக்கு வெளியில ஒரு செங்கல் வச்சு பட்டுட்டு போயிடுவோம். நாய் ஏதாவது ரோட்ல போற நாய் கரெக்டா அது வந்து சாப்பிடுவோம். ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம வைக்க மறந்துட்டோம்னா அந்த செவர்ல வந்து அணிலு காக்கா எல்லாம் காத்துக்கிட்டே இருக்கும். நாங்க மறந்து போனாலும் அது காக்கா காக்கான்னு கத்தி எங்களை விடாது, துரத்திக்கிட்டே வரும். இப்படி நம்மளால ஒரு ஏந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு கிரக தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் ஒண்ணுமே வராது. வெறுமனை பூஜை யஜ்யம் மட்டும் நமக்கு பலன் தரவே தராது. யஜ்யம் ஹோமம் அது இதெல்லாம் முடிஞ்ச உடனே கடைசியில் ஒரு அன்னதானம் ஒன்று வைப்பாங்க. கேட்டீங்களா, அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அன்னதானம் இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி ஒன்று ஒன்றுக்கும் நம்முடைய தோஷங்களை நீக்க சக்தி எல்லாம் உண்டாகும். காக்காய்க்கு சாதம் வைக்கும்போது நிறைய தோஷங்கள் நீங்கிது. அதை வந்து கரங்கிட்டு எடுத்து வைக்கக்கூடாது, கைட்டு எடுத்து வைக்கணும். பழைய சாதமாக இருந்தாலும் தண்ணியை புரிஞ்சிட்டு கைட்டு எடுத்து வச்சு சாதத்தை கைட்டு எடுத்து வச்சு கைப்படணும். கைப்பட்டாதான் படணும். அதே மாதிரி எல்லாரும் பூஜை பொருளை இங்கே பிளாஸ்டிக் பையில வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. ஐயத்தை கொடுத்து கடைக்காரன் கொடுத்தது அடுத்தாப்புல அச்சகத்தை கொடுத்து இவர் அதை சொல்றதே இல்லை, அதில் என்ன இருக்குன்னு சொல்றதே இல்லை. இவருடைய எண்ணங்கள் நம்ம இன்னதுக்காகத்தான் பூஜை பண்றோம்னு போகணும்ல, அப்ப அந்த தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க தொட்டாத்தானே போகும். பிளாஸ்டிக் பையில இப்ப கொடுக்காங்க எல்லாரும், அதை வாங்கி ஐயத்தை பட்டத்தை சொல்லி ஐயா தாம்பாளத்தை கொண்டாங்கன்னு இவரா ஒன்னு ஒன்னா எடுத்து வச்சுக்கணும். யார் அர்ச்சனை பண்றாங்களோ அவங்க எடுத்து வச்சுக்கணும். அப்பத்தான் அவங்களுடைய தாட் வயசு வந்து அதுல இறங்கும், அந்த பூஜைகள் வந்து சரப்படுத்தும். அப்ப நீங்க மந்திரமே ஜெபிக்காம உங்களுக்கு உண்டான சக்திகளை பெறணும்னா நீங்க இந்த மாதிரி அஞ்சன முறைகள்ல நீங்க செஞ்சு சக்திகளை பெறலாம். இந்த அஞ்சனம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பயிற்சி வகுப்புக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
பக்தியின் பயனை பவித்திரமாய் பரப்ப, அறியாமை இருளகற்றி அகிலமெல்லாம் ஒளிபரப்ப, ஆன்மீக களத்தில் அழுத்தமாய் கால் பதித்து மிஸ்டிக் ஆடியோ இதுவரை வெளியிட்டு உள்ள இனிய ஒலிப்பேழைகள் விபூதி பிரயோகம், ருத்ராட்ச பிரயோகம், சங்கு பிரயோகம், யந்திர பிரயோகம், அஞ்சன பிரயோகம், ஓம் சிவசிவ ஓம் மந்திர மகிமை, அனைத்து ஒலிப்பேழைகளையும் கேளுங்கள், அருப்பயன் அடையுங்கள். கேள்வி பதில்கள். ஐயா வணக்கம். சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பிக்கும் தட்டில் இருக்கக்கூடிய கருக்கினை எடுத்து சிலர் நெற்றியில் இட்டுக் கொள்கிறார்களே, இதுவும் அஞ்சன வகையைச் சேர்ந்ததுதானா? இது என்ன அஞ்சனம், இதனால் என்ன பயன்?
இதுக்கு பேர் கற்பூர அஞ்சனம். தனி கற்பூரத்துக்கே பவர் இருக்கு. அது இந்த கற்பூர வாடப்பட்ட உடனே ஒரு மாற்றம் ஏற்படும். அதுவும் புருவ மத்தியத்தில் பட்ட உடனே ஒரு மாற்றம் ஏற்படும். அதிலேயே அநேக பேர் ரிலீஃப் ஆயிட்டாங்க.
ஐயா, தாங்கள் கூறியுள்ள அனைத்து அஞ்சனங்களிலும் அஞ்சனக்கல் சேர்த்து கொள்ளலாமா?
அஞ்சனக்கல் வந்து எந்த இதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம்.
எந்த அளவில் அஞ்சனக்கல் சேர்க்க வேண்டும்?
அளவு நீங்க தயார் பண்றதுக்கு தகுந்தபடி. ஒரு 10 கிராம்னா நீங்க அதுல ஒரு 1/2 கிராம் சேர்த்து.
ஐயா, ஒருவர் ஒரு அஞ்சனம் தான் இட்டுக்கொள்ள வேண்டுமா, ஒரே நேரத்தில் பல அஞ்சனங்களையும் இட்டுக்கொள்ள கூடாதா?
ஒரே அஞ்சனம் தான், ஏதாவது ஒரு அஞ்சனம் தான். ஒன்னுக்கு ஒன்னு காண்ட்ரதி வித்தியாசப்படும். அதனால ஒரே ஏதாவது ஒரு அஞ்சனம், நமக்கு எது தேவையோ.
ஐயா, நெற்றியில் அஞ்சனங்கள் இட்டுக்கொள்ளும் போது மந்திர விபூதியும் இட்டுக்கொள்ளலாமா?
எடுத்துக்கொள்ளலாம். அதை பத்தி ஒன்று.
ஐயா, அஞ்சனங்களை புருவங்களில் எந்த புருவத்தில் தடவினால் அதிக பலன் கிடைக்கும்?
ரெண்டு புருவத்திலையும் தடவினாத்தான் பவர் இருக்கு.
ஐயா, எதிரிகள் வைக்கும் பில்லி, ஏவல், சூனியம் போன்றவற்றால் ஏற்படும் உடல் மன உபாதைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள அஞ்சனங்கள் ஏதேனும் உண்டா?
அதான் சத்துரு சம்கார அஞ்சனம்னு சொல்லி, அதை நமக்கு ஒரு உடல் சோகம் இல்லாமல் இருக்க மாதிரியோ, அல்லது தலை சுத்துற மாதிரியோ, அல்லது ஏதோ ஒரு மயக்கம் மாதிரி வர்ற மாதிரியோ, அல்லது யாரோ என்னமோ செய்கிறாங்கன்னு ஒரு இன்ட்யூஷன் வந்ததுன்னா, அந்த எஸ்டி அஞ்சனத்தை தடவுனீங்கன்னா போய், அந்த எஸ்டி அஞ்சனத்தை தாண்டி எந்த அவிச்சார பிரயோகமும் வரவே முடியாது.
ஐயா, சத்ரு சம்ஹார அஞ்சனம் இட்டுக்கொள்வதால் நமக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா?
ஒன்றும் ஏற்படாது. நம்மளை பாதுகாக்கிறது தான் சத்ரு சம்ஹார அஞ்சனம்.
ஐயா, அஞ்சனாதேவி மந்திரத்தையும் ஓம் சிவசிவ ஓம் மந்திரத்தையும் தினமும் காலையிலும் மாலையிலும் ஜெபித்து உரியற்றலாமா? அதனால் என்ன பலன் கிடைக்கும்?
ஐயா, ஓம் சிவசிவ ஓம் வந்து பொதுவாழ்வுல மந்திரம், அதே காலையில சாயங்காலம் சொல்றதுக்கு. அஞ்சனா தேவி மந்திரம் தினசரி சொல்லக்கூடாது. இந்த அஞ்சனா அரைக்கும் போது மட்டும் சொல், அஞ்சனை தயார் பண்ணும் போது மட்டும் சொல், அந்த அஞ்சனை சித்தியாகணுங்கிறதுக்காக சொல். ஓம் சிவசிவ ஓம் தான் எப்போதும், காலையில கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம், என்ற அளவு மன அமைதியா இருக்கும் போது ஒரு 27 தடவை சொன்னா கூட போதும். 27 நட்சத்திரத்துக்கு 27 தடவை சொன்னாலே போதும்.
ஐயா, வீட்டை சுற்றி பாதுகாப்பிற்காக அஞ்சனங்களை புதைத்து வைக்கலாமா?
அது கிடையாது, வெறுமனம் பொட்டு வைக்கத்தான், திலகம் வைக்கத்தான்.
ஐயா, ஒரு முறை அஞ்சனம் தயாரித்தால் அந்த அஞ்சனத்திற்கு எத்தனை ஆண்டுகள் சக்தி இருக்கும்?
மைக்கு எவ்வளவு வருஷம் பவர், அதுக்கு வருஷ கணக்கே கிடையாது.
காராம்பூசு நெய் கிடைக்காத போது மாற்று பொருளாக வேறு எதை பயன்படுத்துவது?
பத்து நெய்.
ஐயா, அஞ்சனங்கள் தயாரிப்பதற்கான மூலிகைகளை எப்படி உலர்த்துவது?
அதாவது மூலிகைகளை பூரா பிடுங்கன்னா நீங்க நிழல் வளர்த்தணும், சூரிய ஒளிப்பட முடியா வைக்கப்படும், நிழல் வளர்த்தணும். வீட்டிலே ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டீங்கன்னா, காயை போட்டு வச்சுட்டீங்கன்னா நிழல்லே 2-3 நாளாக காஞ்சி அதனுடைய சத்து அதுலேயே, அதையே நீங்க அஞ்சனமாக தயார் பண்ணணும்.
ஐயா, மூலிகைகளை வீட்டில் வளர்க்கலாமா?
மூலிகைகள் பூரா வீட்டில் வைக்கலாம்.
கோரோசனையை நாம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் என்றால் எப்படி சாப்பிடுவது?
கோரோசனை வந்து அழகா சாப்பிடலாம். ஒரிஜினல் கோரோசனை பாம்பேயிலிருந்து தான் கிடைக்கும். ஒரு கிராம் வந்து கிட்டத்தட்ட 200 ரூபாயோ 300 ரூபாய் ஆகுது. அதை நீங்க வெள்ளி கும்பாவில் பாலை காய்ச்சி, அந்த வெள்ளி கும்பாவில் ஒரு 250 மில்லி பசும்பால் காய்ச்சினீங்கன்னா, அதில் இது 1/4 கிராம் போடும், 1/4 கிராம் போட்டு அது ஒரு கலர் மாதிரி வரும், கோல்டு ஒரு மாதிரி கலர் வரும். அந்த பாலை அப்படியே சாப்பிட்டு அந்த வெள்ளி பிணத்தை கழுவக்கூடாது. அப்புறம் மறுநாள் அதே மாதிரி பால் விட்டு கொரோசனை போட்டு சாப்பிடும். 40 நாள் சாப்பிட்றதுக்குள்ள உடல் வந்து கொரோசனை கலருக்கு வந்து, கோல்டு கலருக்கு வந்து, மஞ்சள் கோல்டு கலருக்கு வந்து கொரோசனை சாப்பிடும்.
ஐயா, மூலிகைகளின் பிற பெயர்களை எப்படி தெரிந்து கொள்வது?
இந்த மூலிகை அகராதின்னு தனியா ஒரு புத்தகம் இருக்கு, அதுல ஒரே மூலிகைக்கே 5 பேர் 10 பேர். நீங்க அதை வாங்கி கடையில 15 ரூபா மூலிகை அகராதி, அதை நீங்க பார்த்தீங்கன்னா எந்தெந்த மூலிகைக்கு எத்தனை பேர் இருக்குங்கிறது தெரியும்.
ஐயா, ஏறுசிங்கி என்ற மூலிகையின் மாற்று பெயர் என்ன? அதனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன?
ஏறுசிங்கின்னு இவங்க சொல்றாங்க. அந்த ஏறுசிங்கி வந்து நம்ம ஏரழிஞ்சில் அது வந்து இவங்க சொல்றபடி மரத்துல பழையபடி அது ஏறது இல்லை. அது கீழே விழுந்த உடனே ஒரு புழு வருது, அந்த புழு அப்படியே பழையபடி அந்த எந்த இடத்துல மேல போச்சோ அது அப்படியே ஊர்ந்து மேல போய்.
ஐயா, வராகி பத்திரம் என்றால் என்ன?
போரைப்புல் தான் வராகி பத்திரம். வராகிக்கு வந்து நெய்வேத்தியம் போரைக்கிழங்கு, போரைக்கிழங்கு புல்லுக்கு கீழே இருக்கும், அதைத்தான் அது கொம்பு பல்லுட்டு தோண்டி தோண்டி ரொம்ப பிரியமா சாப்பிடும். அந்த கோரைப்புல் தான் வராகி பத்திரம்.
ஐயா, பச்சை குன்றிமணியின் பயன்பாடு என்ன?
பச்சை குன்றிமணியை பற்றி நிறைய தகவல்கள் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் சில பேர் அதை அந்த எரிகிற தீ வச்சத்தில் ஒரு நாலஞ்சு குன்னிமுத்தை போட்டு அதில் நெய் விட்டு அந்த குன்னிமுத்து அந்த நெய்க்குள்ளே கிடக்கு, இவங்க தீபம் போடுறாங்க, வீட்டுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணலை.
ஐயா, கொடுத்த கடன் வசூலாக வசிய அஞ்சனமிட்டு வசிய மந்திரம் உரியேற்றலாமா?
அது அழகா செய்யலாம். பணம் வராட்டாலும் பத்திரம் எழுதி வாங்கிடலாம் அவர்கிட்ட.
ஐயா, சொத்து பிரச்சனை தீர அஞ்சனத்தின் மூலம் வழி ஏதும் உண்டா?
இந்த சொத்து பிரச்சனையில நிறைய விஷயம் இருக்கு. எல்லாரும் சொத்து பிரச்சனை சொத்து பிரச்சனைன்னு இருக்காங்க. ஆனா சொத்தை கொடுத்தவன ஒருத்தனுமே நினைச்சது இல்லை. தாத்தா சொத்து அப்பா சொத்து எல்லாம் எடுக்காங்களே தவிர்த்து சொத்து கொடுத்தவங்கள ஒரு அம்மாவாசை கூட நினைச்சு பார்த்து. அதனால யார் யாரு இந்த பித்திருத்தோஷம் கழிக்காம அம்மாவாசை பூரம் தர்ப்பணம் கொடுக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சொத்து பிரச்சனை வரும். நம்ம அம்மாவாசை அன்னைக்கு அந்த ஆவிகள்லாம் நம்மளை தெரிஞ்சா வரும். நம்ம சொத்து எடுத்து இவர் திங்கிறாரு, இவர் நம்மளை நினைச்சு பார்க்காரா அப்படின்னு சொல்லி வரும். இவங்க அவங்கள நினைக்காம கோர்ட்ல எத்தனாம் தேதி வாய்தா எந்த வக்கீல வச்சு வாதாடலான்னு நினைச்சதுனால அது ரொம்ப முத்தி சொத்துக்கு மேலே செலவாகி மூணாவது ஆள் வாங்கிட்டு போயிடுவான் அந்த சொத்து. அதனால அந்த தர்ப்பணங்கள் பண்ணணும் அமாவாசை அன்னைக்கு. இது செய்யாதனால வெறும் 10 ரூபா 15 ரூபா காரியத்தை செய்யாதனால இவங்க 500,000 ரூபா சொத்துக்கள் அப்படியே அனாமத்தான். இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டாங்கன்னா தான் தான்.
ஐயா, மருத்துவ துறையில் சிறந்து விளங்க எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், என்ன மந்திரம் ஜெபிக்க வேண்டும்?
மருத்துவ அறிவும் அதை விருத்தி அடைகிறதுக்கு பூரா நான் நிறைய டாக்டர்களுக்கே சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு பூரா தன்வந்திரி தான், திருச்சி ஸ்ரீரங்கம் தன்வந்திரி புதன்கிழமை அன்னைக்கு கும்பிட்டு அவங்க அந்த தன்வந்திரி மந்திரத்தை ஜெபிச்சுட்டே இருந்தா மருத்துவ அறிவு பூரா வந்து மருத்துவத்துக்கு அதி தேவதை தன்வந்திரி.
ஐயா, இந்த அஞ்சன பிரயோகத்திற்கு தேவையான மூலப்பொருட்கள் எங்கு கிடைக்கும்?
ஒரிஜினல் வந்து பெரிய பெரிய டவுன்ல தான் கிடைக்கும். சின்ன ஊர்ல ஒரிஜினல் யார் வாங்க போறா? 400 ரூபாய் செலவழிச்சு சென்னையில் பாரிஸ் கார்னர் போடுற பூக்கடை பஜார் கந்தக்கோட்டாம் பக்கம் ஒரு 20 மருத்துவ கடை இருக்கு. அங்கே கிடைக்காத மருந்துகள் கிடையாது. டெய்லி 50,000 1 லட்சத்துக்கு வியாபாரம் இருக்கு அவங்ககிட்ட இந்த சரக்கு. மதுரையில் விளக்குத்தூண் கடையில் கிடைக்கும்.
ஐயா, அஞ்சனங்களை பயன்படுத்தி ஒருவருடைய இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தெரிந்து கொள்ள முடியுமா?
அது உண்டு. அது நிறைய பேர் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சனத்திலேயே பார்வை அஞ்சனம்னு இருக்கு. ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணி அதுல யார் யார் எங்க இருக்கா என்ன ஏது அவங்களுடைய முற்காலம் பிற்காலம் எல்லாம் சொல்றாங்க. கிராமங்கள்ல இன்னும் இதுகள் செய்யறாங்க. இதே மைதான், அதுல வேற எந்த இதுகளும் கிடையாது. வேற அதுக்குன்னு தனி அஞ்சனை வேண்டாம். அந்த அஞ்சனக்கள் மையம் போதும். என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தாரு, அவரு ஒரு கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த கோயிலில் உள்ள விளக்கில் இருக்கிற அந்த கருக்கு, நம்ம அப்போதான் சொன்னமே அந்த கருக்கு எடுத்து ஒரு வெத்தலைக்கு பின்னால் அந்த கருக்கை போட்டு அந்த எண்ணெயை தொட்டு அதில் தடவி அதில் பார்த்து என்னென்ன நடக்குன்னு சொல்லுவார்.
ஆன்மீக பேரொளி திரு மிஸ்டிக் செல்வம் அவர்களின் ஆன்மீக பேருரைகளின் வரிசையில் அடுத்ததாக வர இருப்பது மந்திர பிரயோகம். விரைவில்